அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் அறவாழி இளம்பரதி. தமிழகத்தில் ஆளும் கட்சியான அதிமுகவில் சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி என பிரிந்துள்ள நிலையில், அதிமுகவின் அவைத்தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் மதுசூதனன் நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அறிவித்தார். நேற்று தினம் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன், அதிமுக ரவுடிகளின் கூடாராமாகிவிடக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன் என்றார். இந்த நிலையில் அதிமுகவின் புதிய அவைத்தலைவராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டார். இன்று மாலையில் ஆளுநர் மாளிகையில் தமிழக பொறுப்பாளுநர் வித்யாசாகராவை சந்தித்த மு க ஸ்டாலின் அவரிடம் மனு ஒன்றை அளித்தார். அதில் தான் கட்டாயப்படுத்தப்பட்டு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டதாக பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பதை தன் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கும் மு க ஸ்டாலின், மாநில நிர்வாகம் மாபெரும் சீர்குலைவை எதிர்நோக்கியிருப்பதாகவும், உடனடியாக அரசியல் சாசன அடிப்படையில் ஒரு அரசை அமைப்பதுதான் தற்போதைய தேவை என்றும் ஸ்டாலின் தன் மனுவில் கூறியிருக்கிறார். முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதுசூதனன், அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளரை கட்சியின் அடிமட்ட தொண்டர்களை வைத்து தேர்வு செய்யப்போவதாக அறிவித்தார். புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்று தெரிவித்த மதுசூதனன், ஜெயலலிதா இருந்தபோது அவரை எதிர்த்து யாரும் போட்டியிட மாட்டார்கள் என்பதால் அவர் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டார். விரைவில் அதிமுகவின் சொத்து பாதுகாப்பு குழுவும் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இன்று வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க ஜப்பான் இடையிலான வர்த்தகத்தில் ஜப்பானின் பங்கு அமெரிக்காவிடை 68 பில்லியன் டாலர்கள் கூடுதலாக உள்ளது குறித்து முக்கியமாக பேசப்படும் என தெரிகிறது. கரன்சி மதிப்பீட்டில் முறைகேடு செய்வதாக ஜப்பான் மீது கரன்சி முன்னர் குற்றம் சாட்டிய டிரம்ப், இதனால் ஜப்பானில் அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் வாகனங்களை விற்க சிரமப்படுகிறார்கள் என்று கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் சீன அதிபர்கள் தொலைபேசி மூலம் உரையாடல் நடத்தி ஒரே சீனா கொள்கையை அமெரிக்கா ஆதரிப்பதாக டிரம்ப் அறிவித்திருப்பதில் மகிழ்ச்சி அடைந்துள்ள வேளையில், தென்சீன கடற்பரப்பில் இவ்விரு நாடுகளுக்கிடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. தன்னுடைய முந்தைய அறிவிப்புகளுக்கு மாறாக சீனாவோடு தூதரக உறவு சிக்கல்களை தவிர்த்துவிட்டு தைவான் தொடர்பான சீனாவின் நிலைப்பாட்டிற்கு அமெரிக்கா ஆதரவு வழங்குவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் நடத்திய முதல் தொலைபேசி உரையாடலின் போது இந்த ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிரம்ப் அதிபராக பதவியேற்பதற்கு முன்பாக தைவானை சீனாவின் பகுதியாக குறிப்பிடுகின்ற ஒரே சீனா கொள்கையில் இருந்து அவர் பின்வாங்கலாம் என்று கூறியிருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிவப்பு கடற்கரையில் உள்ள மோஹா துறைமுகத்தில் நடைபெற்ற சண்டையின் போது ஹேமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தியதாக நம்புவதாக ஐநா கூறுகிறது. இந்த சண்டையிலிருந்து தப்பிக்க நினைத்த குடும்பங்களை ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை கொண்டு குறிப்பார்த்து சுட்டதாக ஐநா சபையின் மனித உரிமைகளுக்கான அலுவலகத்தின் பேச்சாளர் ரூபர்ட் கால்வெல் கருத்து கூறியுள்ளார்.
Civilians were trapped and targeted during the fighting. There are real fears that the situation will repeat itself.
ஹூதி கிளர்ச்சியாளருக்கு எதிரான போரில் ஏமன் அரசுக்கு ஆதரவாக தெரிவித்து வரும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பொதுமக்கள் சுமார் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஐஎஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சிரியாவின் அல்பாப் நகரில் துருக்கி ஆதரவு பெற்ற படைகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்களில் குறைந்தது 38 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 நாட்களாக துருக்கி மற்றும் பிற போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலிலும் மற்றும் பீரங்கி தாக்குதலிலும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக பிரிட்டனை மையமாக கொண்டு சிரியாவுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
டென்மார்க்கில் 16 வயது சிறுமி ஒருவர் இரு பள்ளிகளை வெடிகுண்டு மூலம் தகர்க்க சதித்திட்டம் தீட்டினார் என்று அங்குள்ள அரசு வழக்கறிஞர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அந்த சிறுமி தகர்க்க நினைத்ததாக கூறப்படும் இரு பள்ளிகளில் ஒன்று யூத பள்ளியாகும். இஸ்லாம் மதத்திற்கு மாறிய அந்த சிறுமி வெடிகுண்டுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்தார் என்று வழக்கறிஞர் லீசோ லோட்டி நிலாஸ் கூறியுள்ளார். 25 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட அதே சமயத்தில் அந்த சிறுமி எவ்வித குற்றச்சாட்டுகளின்றி விடுவிக்கப்பட்டார். கென்யாவில் தற்போது பெரும்பாலான பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் இதனை ஒரு தேசிய பேரழிவாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. தன் சொந்த முயற்சிகளை அரசாங்கம் முடுக்கிவிட்ட நிலையில் அதற்கு உள்ளூர் மற்றும் சர்வதேச உதவிகள் தேவை என கென்ய நாட்டின் அதிபர் புகாரு கென்யட்டா கோரிக்கை விடுத்துள்ளார்.
தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.